بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا وحبيبنا وشفيعنا وذكرنا ومعتمدنا وقرة أعيننا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق صدق الله مولانا العظيم فقال صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹுவின் திருநாமம் கூறி ஆரம்பம் செய்கிறேன். சலவாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் ஈருலக இரட்சகர் எங்கள் கண்மணி நஞ்சில் நிறைந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் கிளையார்கள் தோழர்கள் துயர்ந்தவர்கள் நல்லவர்கள் சாலிஹீன்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று கூறியதன் பிறகு இங்கே வருகை தந்திருக்கின்ற சங்கைக்குரிய உலமாக்களே, இந்த பள்ளிவாசலின் நிர்வாகிகளே, ஜமாஅத்தார்களே, வானொலியிலே ஆங்காங்கே செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளே, நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சிறப்பான ரமலான் மாதத்தில் நடுப்பகுதிக்கு நாங்கள் இப்பொழுது வந்திருக்கின்றோம். ரமலான் மாதத்திலே நாங்கள் என்னென்ன நல்ல காரியங்களை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்து அல்லாஹ் எங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்ற மகத்தான நற்கூலிகளை பெறுவதற்கு போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே நாங்கள் முதாக்கரா என்ற அடிப்படையிலே ஒவ்வொரு தலைப்பிலும் இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனம் இந்த மகத்தான சேவையை செய்து கொண்டு வருகின்றது. உண்மையில் இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஆங்காங்கே பல இடங்களிலும் இருந்து மக்கள் இதை செவியேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இங்கே கூறப்படுகின்ற இந்த விடயங்கள் மக்களை போய் அடைந்து அவர்கள் ஓரளவுக்காவது திருப்தியோடு பயன்பெறுவார்களாக இருந்தால் அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான வெற்றி என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு எனக்கு தந்த இந்த தலைப்பிலே இப்பொழுது நான் பேசுவதற்கு ஆரம்பிக்கின்றேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய 40வது வயதிலே ஹிரா குகையிலே இரவு வணக்கத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த நேரம் மக்காவாசிகளின் செயல்பாடுகள் அவர்களுடைய நடத்தைகள் பற்றி கவலையோடு இவர்களுக்கு எப்படி நாம் நல்லதை சொல்லிக் கொடுக்க முடியும், இவர்களை நல்வழியின்பால் இப்படி அழைக்க முடியும் என்ற அந்த கவலையோடு அவர்கள் இருக்கின்ற அந்த நேரத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அவர்களுக்கு வஹி அறிவிக்கின்றான். முதல் வேத வசனம் எங்கள் எல்லோருக்கும் தெரியும், بسم الله الرحمن الرحيم اقرا باسم ربك الذي خلق. நபியே, தங்களுடைய இறைவன் நாயனின் பெயர் கொண்டு தாங்கள் ஓதுவீர்களாக படிப்பீர்களாக என்ற அந்த வசனத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அருளுகின்றார்கள். ஹலக்கல் இன்சான மின் அலக், மனிதனை இரத்த கட்டியிலிருந்து படைத்தான் என்ற ஒரு அதிசய கருத்தை உண்மையை அல்லாஹு தஆலா முதன் முதலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளுகின்றான். எனவே இந்த வேத வசனத்தை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது கல்வி அறிவு ஞானம் இதனுடைய முக்கியத்துவம் இங்கே வலியுறுத்தப்படுகின்றது. அதாவது ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே அவன் ஒரு மடையனாக இருக்க முடியாது, ஏதோ ஒரு வகையிலே அறிந்தவனாக இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய எதிர்பார்ப்பு. ஆரம்பமாக தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஜக்காத்து கொடுத்து வாருங்கள், ஹஜ்ஜு செய்யுங்கள், ஏனைய வணக்க வழிபாடுகளிலே நீங்கள் ஈடுபடுங்கள், இப்படித்தான் குடும்பம் நடத்த வேண்டும், இப்படித்தான் கொடுக்கல் வாங்கல்களிலே ஈடுபட வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அறிவிப்பதற்கு முன்னால் அல்லாஹ் மனிதனுக்கு சொன்ன முதலாவது வேத வாக்கு கல்வி பற்றித்தான் இருக்கிறது என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே கல்வியை பொறுத்தவரையிலே, அறிவை பொறுத்தவரையிலே கட்டாயமாக ஒரு முஸ்லிம் அறிந்திருக்க வேண்டும், அவன் கல்வி கற்றவனாக இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ் எங்களுக்கு வலியுறுத்தி கூறுகின்ற மிக முக்கியமான விடயம். எனவே கல்வி என்று கூறுகின்ற பொழுது நாங்கள் எல்லாம் படித்தவர்களாக இருக்க வேண்டும் என்பது அல்ல. ஒரு மனிதனுக்கு எது அந்தந்த சந்தர்ப்பங்களில் தேவைப்படுகிறதோ அந்த அறிவை கட்டாயமாக அவன் பெற்றிருக்க வேண்டும். அந்த விடயத்திலே அவன் அறியாதவனாக இருக்க முடியாது. உதாரணத்திற்கு நாம் சொல்வதாக இருந்தால், ஒருவன் தொழுகை நிறைவேற்றப் போகிறான், எனவே அந்த தொழுகை பற்றிய அறிவு அந்த மனிதனுக்கு கட்டாயம் தேவை. அந்த அறிவில்லாமல் அந்த தொழுகையை நிறைவேற்ற முடியாது, தொழுகை நிறைவேறவும் மாட்டாது. அந்த தொழுகையை நாம் எப்படி நிறைவேற்ற வேண்டும், அதனுடைய சரத்துகள், பரதுகள், சுன்னத்துகள், விசேடமாக முபுத்திலாத்துகள் எவை என்பதை ஒவ்வொரு மனிதனும், ஆணும் பெண்ணும், சிறுவர்களும் பெரியவர்களும் கட்டாயமாக அறிந்திருக்க வேண்டும். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தலபுல் இல்மி ஃபரீலா, இல்மை தேடுவது, கல்வியை தேடுவது கட்டாயம், அது ஃபரலாக்கப்பட்ட ஒரு விடயம் எல்லா முஸ்லிம்களுக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஜாஹிலியா காலத்திலே மக்கள் பாவத்திலே புரண்டு கொண்டிருந்தார்கள், நன்மை என்பது அவர்களுக்கு தெரியவில்லை, பஞ்சமா பாதகங்களிலே மூழ்கி கிடந்தவர்கள். இவர்களை விழித்து அல்லாஹ் சொன்ன வார்த்தை, கல்வி ஞானத்தை பெற வேண்டும், ஒருவன் சிந்திக்கக்கூடியவனாக மாற வேண்டும், கல்வி அறிவுள்ளவனாக இருக்க வேண்டும், கல்வி வந்துவிட்டால், சிந்திக்கின்ற அந்த ஆற்றல் வந்துவிட்டால், ஞானம் அவனுடைய உள்ளத்திலே வந்துவிட்டால், பாவச் செயல்களிலிருந்து அவன் தன்னை விலக்கிக் கொள்ளுவான். எனவே நீங்கள் படியுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கின்றான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா குர்ஆனின் மூலமாக இந்த கல்விக்கும், கல்வியை பெற்றவர்களுக்கும், கல்வி ஞானம் அறிவு ஞானம் உடையவர்களுக்கும் உள்ள சிறப்புகளை பற்றியும் அவன் வலியுறுத்தி அதை இன்னும் எங்களுக்கு தேடும்படி, கல்வியை பெற்றுக் கொள்ளும்படி எங்களுக்கு வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறான். இன்னமா யஹ்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வை பயப்படுகின்றவர்கள், மடையனுக்கு அல்லாஹ்வை பற்றி தெரியாது, அறிவில்லாதவனுக்கு அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வினுடைய அந்த வல்லமைகளை பற்றி, அல்லாஹ்வுடைய ஆற்றலை பற்றி அவன் புரிந்து கொள்ள மாட்டான். எனவே அறிவுள்ளவன் தான், கல்வி அறிவுள்ளவன் தான் அல்லாஹ்வை பற்றி புரிந்து கொள்ளுவான். புரிந்து கொண்டால்தான் அல்லாஹ்வை பற்றிய பயமும் அச்சமும் அவனுடைய உள்ளத்திலே ஏற்பட்டுவிடும். எப்பொழுது அல்லாஹ்வுடைய பயமும் அச்சமும் அவனுடைய உள்ளத்திலே வருகிறதோ அவன் பாவச் செயல்களில் இருந்து தன்னை தடுத்துக் கொள்ளுவான். எனவேதான் அல்லாஹ் சொன்னான், இன்னமா யஹ்ஷல்லாஹ மின் இபாதிஹி, அல்லாஹ்வுடைய அடியார்களிலே அல்லாஹ்வுக்கு மிகவும் பயப்படுகின்றவர்கள், அச்சப்படுகின்றவர்கள், அல் உலமாஉ, படித்தவர்கள் என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் இப்படி சொல்லுகின்றான், சிந்திக்கும்படி தூண்டுகின்றான். குல், நபியே தாங்கள் சொல்லுங்கள், ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன், கற்றவர்களும் கல்லாதவர்களும். உலகத்திலே இரு வகுப்பார் இருக்கிறார்கள், ஒரு வகுப்பார் கற்றவர்கள், இன்னொரு வகுப்பார் கல்லாதவர்கள், மலையர்கள். இந்த இரு வகுப்பாரும் சமமாமார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். நிச்சயமாக சமமாக மாட்டார்கள் என்பதுதான் அதனுடைய பதிலாக இருக்கிறது. குல் ஹல் யஸ்தவில் அஅமா வல் பஸீர், எங்களுக்கு விளங்குகின்ற அந்த முறையிலே அல்லாஹ் இப்படியும் கேட்கிறான், நாம்
விளங்கிக் கொள்ளக்கூடிய முறையிலே அல்லாஹ் இப்படி சொல்லுகின்றான், பார்வையுள்ளவனும் பார்வை இல்லாதவனும் சமமாவார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். பார்வையுள்ளவன் பார்வை இல்லாதவன், இதுதான் அறிவில்லாதவனுக்கும் அறிவுடையவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்பதை அல்லாஹ் சுட்டிக்காட்டுகின்றான். இருளும் ஒளியும் சமமாகுமா என்று அல்லாஹ் கேட்கிறான். இருள் என்பது அறியாமை, நூறு என்பது அறிவுடைமை, எனவே இரண்டும் சமமாக மாட்டாது. இறந்தவர்களும் மரணித்தவர்களும் சமமாவார்களா? இறந்தவர்கள் அவர்களால் பேச முடியாது, அவர்களால் எழுந்து நடக்க முடியாது, எனவே உயிரோடு உள்ளவர்களும் இறந்தவர்களும் சமமாக மாட்டார்கள். இதுபோன்றுதான் கல்வி அறிவு உள்ளவர்களும் கல்வி அறிவு இல்லாதவர்களும் சமமாக மாட்டார்கள் என்பதை அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா மிக துல்லியமாக எங்களுக்கு விளங்குகின்ற அடிப்படையிலே அவன் வலியுறுத்துகின்றான். யர்ஃபஇல்லாஹுல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். அல்லாஹு தஆலா இந்த கல்வி ஞானம் பெற்றவர்கள், அறிவு பெற்றவர்கள், இவர்களை அல்லாஹ் உயர்த்துகின்றான், பெரும் பதவிகளை கொடுக்கிறான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். எனவே கல்வி என்பது மிக முக்கியமானது. கல்வியை இஸ்லாம் மிக முக்கியமாக வலியுறுத்தியது. தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ் இந்த விடயங்கள் சம்பந்தமாக, இந்த ஃபராயில்கள் சம்பந்தமாக ஒவ்வொரு மனிதனும் கட்டாயமாக அறிந்திருக்கவே வேண்டும். நோன்பு பிடிக்கின்ற மனிதன் அந்த நோன்பு பற்றி அறிவில்லாதவனாக இருக்க முடியாது. அதனுடைய பரதுகள் எவை, சுண்ணத்துகள் எவை, நோன்பினுடைய அந்த நன்மைகளை அதிகரிக்கக்கூடிய செயல்பாடுகள், உபரி வணக்கங்கள் எவை என்ற அந்த விடயங்களை அந்த நோன்பாளி கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும். நோன்பாளி அந்த நோன்பை முறுக்கக்கூடிய முபத்திலாத்துகள் எவை என்பதை கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும். எனவே அந்த அறிவில்லாதவன் நிச்சயமாக ஒரு மூமினாக இருக்க முடியாது. ஹஜ்ஜுக்கு போகின்ற ஒரு மனிதன் அந்த ஹஜ்ஜுடைய கடமைகள், வாஜிபாத்துகள், சுன்னத்துகள், ஃபரலுகள் பற்றிய அந்த அறிவை அவன் பெற்றிருக்க வேண்டும். இப்படி நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். உதாரணமாக ஒருவன் திருமணம் முடிக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுவோம். திருமணம் என்பது இன்று ஒரு விளையாட்டாக மாறிவிட்டது. ஏதோ இரண்டு பேர் சந்திக்கிறார்கள், காதல் ஏற்படுகிறது, இரண்டு பேருக்கும் இடையிலே திருமணம் நடைபெறுகிறது. அது எப்படி இருந்தாலும் சரி, கண்டதும் காதல் என்று சொல்லுவார்கள். இப்படியான இந்த நிலைமையிலே இந்த திருமணம் நடைபெறுகிறது. அந்த திருமணம் பற்றிய அறிவு அந்த கணவனுக்கோ மனைவிக்கோ தெரியாமல் இருக்கிறது. திருமணம் என்பது எவ்வளவு புனிதமானது என்பது அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. ஒரு கணவனுக்கு மனைவி செய்யக்கூடிய கடமைகள் எவை என்பது அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் பரஸ்பரம் தெரியாமல் இருக்கிறது. ஏதோ திருமணம் முடித்து விட்டோம். இதனால் ஏற்படுகின்ற விபரீதத்தை நாம் இன்று உலகத்திலே சாதாரணமாக எங்களுடைய நாட்டிலே நாங்கள் பார்க்கிறோம். திருமணத்தின் பெருமதி தெரியவில்லை. திருமணம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வழிமுறை, அவர்கள் காட்டித் தந்த ஒரு வழி, அது ஒரு இபாதத். எனவே அந்த திருமணத்தை பற்றிய அறிவு இல்லாத காரணத்தினால் திருமணம் முடித்து கொஞ்ச காலத்திலே அவருடைய ஆசைகள் எல்லாம் தீர்ந்த உடனேயே அங்கே விவாக விலக்கு நடைபெறுகிறது. ஏன்? திருமணத்தை பற்றிய அந்த பெருமதி அவனுக்கு தெரியவில்லை, அதை பற்றிய அறிவு அவனுக்கு இல்லை. அங்கே காலி கோட்டில் போய் நிற்கின்ற அவலத்தை இன்று இந்த சமூகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். அறிவில்லாத நிலை. இஸ்லாமிய அறிவு கட்டாயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. எனவே ஒருவன் வியாபாரம் செய்கிறான் என்றால் அந்த வியாபாரத்தை பற்றிய அறிவு கட்டாயம் அந்த மனிதனுக்கு தேவை. அதனுடைய நுணுக்கங்கள், ஹராம் ஹலாலை எப்படி பேண வேண்டும், இன்று வியாபாரம் என்று சொன்னால் எப்படியும் செய்யலாம் என்ற ஒரு மனப்பாங்குதான் இன்று எங்கள் மத்தியிலே இருக்கிறது. எப்படியும் பணம் வந்து விட்டால் சரி, அது ஹலாலாக வந்தாலும் சரி, ஹராமாக வந்தாலும் சரி, ஏன் அவனுக்கு அந்த ஹலால் பற்றிய, இஸ்லாமிய வியாபாரத்தை பற்றிய, அதனுடைய அந்த பெருமதி பற்றிய அறிவு அந்த மனிதனுக்கு, அந்த வியாபாரிக்கு இல்லை. அதனால் தான் கலப்படம் நடைபெறுகிறது. அந்த வியாபாரத்திலே மோசடி நடைபெறுகிறது. ஏன் அவனுக்கு அந்த இஸ்லாமிய உணர்வும் அந்த இஸ்லாமிய உணர்வு கூடிய அந்த அறிவும் அந்த மனிதனுக்கு இல்லை. எப்படியும் வியாபாரம் செய்து விட்டு போகலாம், மக்களை ஏமாற்றி வியாபாரம் செய்து தங்களுடைய பெட்டியை நிறைத்துக் கொண்டிருக்கின்ற எத்தனையோ வியாபாரிகளை பார்க்கிறோம். எனவே அறிவில்லாத ஒரு நிலை. எனவே அது பற்றிய அறிவு கட்டாயமாக, ஹலாம் ஹராம் ஹலாலை பற்றிய அறிவு அந்த வியாபாரிக்கு கட்டாயம் தேவை. எனவே இப்படி ஒவ்வொரு மனிதனும் எந்தெந்த சந்தர்ப்பத்திலே எதை அவன் செய்கிறானோ அது பற்றிய அந்த அறிவு அந்த மனிதனுக்கு கட்டாயம் தேவை. எங்களுடைய மூதாதையர்கள், நாங்கள் சொல்லுகின்றோம், பெரும் பெரும் அறிஞர்களாக இருந்தார்கள். பல துறைகளிலே அவர்கள் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள், உலகத்திற்கே வழிகாட்டினார்கள் என்று நாங்கள் பெருமையாக பேசுகின்றோம். அறிவில் உயர்ந்தவர்கள் எங்களுடைய மூதாதையர்கள், இமாம்கள், அதுபோன்று இன்னும் இருந்த அறிஞர்கள் என்று நாங்கள் மார்தட்டி பேசுகின்ற அளவுக்கு இன்று அந்த அறிவை பெற்றுக் கொள்கின்ற அந்த உணர்வு எங்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. எனவே இந்த சகல கல்வி ஞானங்களுக்கும் இந்த கல்வியை தேட வேண்டும் என்ற அந்த உந்துதல் செய்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட இந்த அல் குர்ஆன் தான். அந்த அல் குர்ஆன் கல்வியின் ஊற்றுக்கண் என்று நாம் சொல்லலாம். சகல கல்வி ஞானங்களுக்கும் அதுதான் அடிப்படை. ஒரு விஞ்ஞானமாக இருக்கலாம், அல்லது பௌதீகவியலாக இருக்கலாம், அல்லது வியாபாரத்துறை கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான அறிவாக இருக்கலாம். எல்லா கல்வி ஞானத்திற்கும் அடிப்படை ஊற்றுக்கண் அந்த அல் குர்ஆன் தான், அல் ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாக்குகள் தான் என்பதை அந்த மூதாதையர்கள் புரிந்து கொண்டார்கள். எனவேதான் அவர்கள் கல்வித்துறையிலே மிகவும் உயர்ந்த அந்தத்திலே அவர்கள் அன்று மிளிர்ந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் முன்னோடிகளாக இருந்தார்கள். வானியல் துறையிலே கொடிகட்டி பறந்தவர்கள் ஒரு காலத்திலே முஸ்லிம்கள். மருத்துவத்துறையிலே மிகவும் பிரபல்யமான அறிஞர்கள் தோன்றியிருக்கிறார்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே. புவியியல் துறையிலே, ரசாயன துறையிலே, பௌதிகவியல் துறையிலே, தாவரவியல் துறையிலே கொடிகட்டி பறந்திருக்கிறார்கள், உலகத்திற்கே வழிகாட்டி இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அல் குர்ஆன், இந்த அல் குர்ஆனினுடைய அடிப்படையிலே அவர்கள் அந்த கல்வி ஞானத்தை பெற்றார்கள். ஐரோப்பா ஒரு காலத்தில் இருந்து கிடந்த அந்த நேரத்திலே முஸ்லிம் உலகம் அறிவுத்துறையிலே மிகவும் மேலோங்கி இருந்தது என்று வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே விதைத்த அந்த கல்வி என்கின்ற அந்த வித்து, அதன் பிறகு உமையாக்களுடைய காலத்திலே அது வளர்ந்து மரமாகி, அப்பாசியர்களுடைய காலத்திலே அது பூத்து குலுங்கி பயன்பெறுகின்ற, பயன் மக்களுக்கு பயன்படுத்துகின்ற, பயன்பெறுகின்ற அந்த அளவுக்கு உலகத்திலே கல்வி ஞானம் உயர்ந்து மேலோங்கியது என்பதை உலக வரலாற்றிலே நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் கல்விக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்தது என்று நாங்கள் பெருமையோடு பேசுகின்றோம். எங்களுடைய மூதாதையர்கள் இப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் சொல்லுகின்றோம். ஆனால் இந்த கல்வித்துறையிலே இன்று எங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை நாம் சற்று கவலையோடு சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். தலபுல் இல்மி ஃபரீலா அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கல்வியை தேடுவது ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கட்டாயம் என்றார்கள். ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் கல்வியை பெற்றிருக்க வேண்டும். அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா போன்றவர்கள், சஹாபா பெண்மணிகள் நிறைய ஹதீஸுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாய்மொழி வந்த ஹதீஸுகளை அறிவிக்கின்ற ஆசிரியர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஹதீஸ் வகுப்பு நடத்தி இருக்கிறார்கள் அந்த சஹாபா பெண்மணிகள். இப்படியான அறிஞர்களாக அன்றைய காலத்திலே அந்த பெண்கள், சஹாபா பெண்மணிகள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த கல்வி என்பது ஒரு முஸ்லிமனுடைய காணாமல் போன சொத்து என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காணாமல் போன சொத்து அது எங்கிருந்தாலும், எங்கு கண்டாலும் அதை எடுத்துக் கொள்ளுங்கள். அது ஒரு அந்நிய மதத்தைச் சேர்ந்த ஒருவர், அவரிடத்திலிருந்துதான் நாங்கள் கல்வியை கற்க வேண்டும் என்றாலும் நிச்சயமாக அதை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு பின்னிற்க கூடாது. எங்கிருந்தாலும் நாங்கள் எடுத்துக் கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வித்துறைக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதை பத்ர் யுத்தம் முடிவடைந்த அந்த நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது விளங்கிக் கொள்ள முடிகிறது. கைது செய்யப்பட்டுக் கொண்டிருந்த, அதாவது குறைசிகளிலே கைது செய்யப்பட்டவர்கள், இவர்கள் விடுதலை பெற்று போக வேண்டும் என்றால் சில நிபந்தனைகளை விதித்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னார்கள், உங்களில் யார் எழுத வாசிக்க தெரிந்தவர்கள் இருக்கிறீர்களா, இவர்கள் மதீனாவிலே இருக்கின்ற சிறுவர்களுக்கு எழுத வாசிக்க கற்றுக் கொடுத்து விட்டு நீங்கள் விடுதலை பெற்று போகலாம். அவர்கள் முஸ்லிம்களாக இருக்கவில்லை. கற்றுக் கொடுத்தவர்கள் யார்? முஷ்ரிக்குகள், இணை வைப்பாளர்கள். எனவே இவர்களிலிருந்து கல்வியை பெறுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூண்டினார்கள் என்பதையும் நாங்கள் சரித்திரத்திலே பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இன்று எங்களுடைய சூழ்நிலை, எங்களுடைய அந்த நிலைமை, கல்வித்துறையிலே நாம் எந்த அளவு பின்தங்கி இருக்கிறோம் என்பதை நாம் சற்று கவலையோடு சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகத்திலே 1000 வருடங்களை தாண்டிய பல கல்விக்கூடங்கள் இன்றும் கூட கல்விப்பணி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சிறப்பை இஸ்லாத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். நிசாமியா பல்கலைக்கழகம் பகுதாதிலே இருந்தது. அந்த காலத்திலே அறிஞர்கள் அங்கே போய், குத்துபு நாயகம் அவர்கள் கூட அந்த கல்விக்கூடத்திற்கு போய்தான் தங்களுடைய அறிவிஞானத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகம் எகிப்திலே இருக்கின்ற 1000 வருடங்களையும் தாண்டி இன்றி கல்வி பணி செய்து கொண்டிருக்கின்றது அந்த பல்கலைக்கழகம். ஸ்பெயினிலே கோடோவா பல்கலைக்கழகம், முஸ்லிம்களால், உமையாக்களால் உருவாக்கப்பட்ட அந்த கல்விக்கூடம். இப்படியெல்லாம் உலகத்திலே கல்விக்கு வித்திட்டவர்கள், கல்வி ஞானத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தவர்கள் முஸ்லிம்கள் தான் என்பதை நாங்கள் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று எமது கல்வி நிலை விசேடமாக நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கொழும்பு மாவட்டத்தில் இருக்கின்ற பாடசாலைகளுடைய நிலைமையை நாம் சற்று சிந்தித்து பார்த்தால் பல ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. எல்லா ஆய்வுகளும் கொழும்பு மாவட்ட முஸ்லிம்களின் கல்வி நிலை மிக மிக பலவீனமாக இருக்கிறது என்ற செய்திதான் வந்து கொண்டிருக்கின்ற ஒரு பரிதாப நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். தேசிய மட்டத்திலே பிரபலமான பாடசாலைகள் இந்த மாவட்டத்திலே இருக்கிறது. எனவே இந்த பாடசாலைகள் எல்லாம் இந்த அளவுக்கு பின்னடைவதற்கு என்ன காரணம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அரசியல்வாதிகள் சில நேரங்களிலே பாடசாலையிலே தலையிட்டு அங்கே சில பிரச்சனைகள் அதனால் உருவாவதை நாங்கள் இன்று சர்வசாதாரணமாக பார்க்கின்றோம். ஆசிரியர்கள் சில பாடசாலைகளிலே, ஆசிரியர்கள், நான் ஆசிரியர்களுக்கு குறை சொல்லவில்லை, உண்மையில் சமூக பற்றோடு பக்தியோடு படிப்பிக்கின்ற ஆசிரியர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் சில இடங்களிலே கோஷ்டிகளாக பிரிந்து அந்த மாணவர்களுடைய கல்வியிலே அவர்கள் ஏனோ தானோ என்று நடந்து கொள்கின்ற ஆசிரியர்களையும் நாங்கள் பார்க்கின்றோம். மாணவர்களுக்கு, படிக்கின்ற மாணவர்களுக்கு கல்வியை பெற வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் இருக்கின்றது. பெற்றோர்களுக்கு அதை பற்றிய கவலை இல்லாமல் இருக்கின்றது. உண்மையில் பெற்றோர்கள் என்பவர்கள் தங்களுடைய பிள்ளைகள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானித சொத்து, அவர்களுக்கு சிறந்த ஞானத்தை கல்வியை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்பிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கடமை, கட்டாயம். ஆனால் பெற்றோர்களுக்கு அதை பற்றிய, அநேகமான பெற்றோர்களுக்கு தன்னுடைய பிள்ளையை ஒரு நல்லவனாக உயர்த்த வேண்டுமே உணர்வு இருக்கிறது, எண்ணம் இருக்கிறது, ஆனால் செயல்பாடுதான் இல்லாமல் இருக்கின்றது. ஏதோ பாடசாலைக்கு அனுப்பிவிட்டோம், பிள்ளை படித்துக் கொண்டு வருவான் என்று பராமுகமாக இருக்கின்ற அநேகமான பெற்றோர்களைத்தான் நாம் அதிகமாக பார்க்கின்றோம். மாணவருடைய தன்னுடைய பிள்ளையினுடைய கல்வியிலே அவன் கற்கிறானா, ஒழுங்காக பாடசாலைக்கு போகிறானா என்று கண்காணிக்கின்ற பெற்றோர்கள் மிகவும் குறைவாகவே எங்களுடைய சமூகத்திலே இருக்கிறது. எனவேதான் இந்த மாணவர்களுடைய கல்வி நிலை மிகவும் பின்தங்கி இருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். பாடசாலைக்கு அனுப்பிவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும், அவன் படித்துக் கொள்ளுவான் என்ற ஒரு மனோநிலை அதிகமான பெற்றோர்களிடத்திலே இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, நாங்கள் பல அனுபவங்களை பார்த்திருக்கின்றோம். இந்த கொழும்பு மாவட்டத்திலே விசேடமாக விடுமுறை கழித்துவிட்டு, நீண்ட விடுமுறை, உதாரணமாக ரமலான் விடுமுறை அவர்களுக்கு கொடுத்து விட்டால் விடுமுறைக்கு போவார்கள். வீட்டிலே என்ன செய்கிறார்களோ என்பது எங்களுக்கு தெரியாது, ஆனால் விடுமுறை கழித்து முதலாவது நாள் பாடசாலை ஆரம்பிக்கின்ற பொழுது அங்கே வரவு மிகவும் குறைவாக இருக்கின்ற ஒரு நிலையே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏன், ஒரு கிழமை ஒரு வாரம் செல்ல வேண்டும், அந்த மாணவர்களுடைய அந்த சராசரி வரவு சரியாவதற்கு. இப்படியான ஒரு சூழல் எங்களுடைய முஸ்லிம் பாடசாலைகளில் இருக்கின்றது. அதே போல தாமதித்து வருகின்ற மாணவர்கள், பக்கத்திலே வீடு இருக்கிறது ஆனால் பாடசாலைக்கு வருகின்ற பொழுது அவர்கள் தாமதித்து வருகிறார்கள். ஏன், ஒரு குழந்தையை ஒரு பிள்ளையை வீட்டிலே கண்காணிக்க தெரியாத கண்காணிக்க முடியாத பெற்றோர்கள் இருந்து என்ன, இருந்து என்ன, தன்னுடைய பிள்ளையை ஒழுக்கமாக வளர்க்க தெரியாத பெற்றோர்கள் இருந்தென்ன, இருந்தென்ன, பெற்றுவிட்டால் மட்டும் தங்களுடைய கடமை முடிந்து விட்டது என்று நினைக்க கூடாது. அந்த பிள்ளையை வீட்டிலே பராமரிக்க வேண்டும். இரவு காலத்திலே நேர காலத்தோடு அவர்கள் படுப்பதற்கு தூங்குவதற்கு அவர்கள் ஒழுங்கு செய்து கொடுக்க வேண்டும். நாங்கள் இங்கே பார்த்தால் நகரப்புறங்களிலே நீண்ட நேரம் விழித்திருப்பார்கள். 12 மணி 1 மணி வரையிலே அவர்கள் வீதியிலே விளையாடிக் கொண்டிருக்கின்ற மாணவர்களை நாங்கள் பார்க்கிறோம். எப்படி அவர்கள் கல்வித்துறையிலே உணர்வு பெற முடியும், உயர்ச்சி பெற முடியும், அவர்கள் உயர முடியும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். வீட்டிலே அங்கே போய் பார்த்தால் அவர்களுக்கு படிப்பதற்கு எந்த வசதியும் கிடையாது. அந்த வசதியை பெற்றோர் செய்து கொடுக்கவில்லை. சேரி புறங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம், வீட்டிலே அந்த தொலைக்காட்சி பெட்டியை வைப்பதற்கு ஒரு மேசை இருக்கிறது, அதை அழகாக வைத்திருப்பார்கள். ஆனால் வீட்டிலே படிப்பதற்கு, தன்னுடைய பிள்ளை படிப்பதற்கு ஒரு மேசை கிடையாது. இதுதான் இன்று எங்களுடைய வீடுகள் இருக்கின்ற நிலை. இந்த நிலையிலே பெற்றோர்கள் இப்படி அசமந்த போக்குடையவர்களாக இருந்தால் மாணவர்களுடைய கல்வி நிலை எப்படி இருக்கும் என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். பாடசாலை படித்த பாடங்கள், இது முக்கியம். ரமலான் மாதத்தில் சிந்திக்க வேண்டிய விடயங்கள், வெறுமனே நாங்கள் இபாதத்துகளை மட்டும் பேசிக் கொண்டிருப்பது அல்ல, கல்வி என்பது முக்கியம். அந்த கல்வியை இஸ்லாம் வலியுறுத்தியது. கல்வி பற்றித்தான் முதலாவது வசனமே அருளப்பட்டது. எனவே ரமலானிலே இதை பற்றி எல்லாம் சிந்திக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாம் துஆ செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் இது. யா அல்லாஹ், குழந்தையை நீ வழிகெடுத்து விடாதே, என்னுடைய பிள்ளை உயர்ந்த கல்விமானாக வர வேண்டும் என்று துஆ செய்யுங்கள் பிள்ளைகளுக்காக இந்த ரமலான் மாதத்திலே. அதனால் தான் இதை சொல்லுகின்றோம். எனவே பாடசாலையிலே படிக்கின்ற பாடங்கள், வீட்டு வேலைகளை கொடுத்தால் மாணவர்கள் சரியான முறையிலே அதை செய்து கொண்டு வர மாட்டார்கள். ஏன், விளையாட்டு அதிகமாகிவிட்டது. தொலைக்காட்சி, அந்த தொலைக்காட்சிக்கு முன்னால் அமர்ந்து கொண்டால் அங்கே அவர்களுக்கு நேரம் போவதே தெரியவில்லை. அது எந்த காட்சியாக இருந்தாலும், ஒரு காலத்திலே படம் பார்ப்பதற்காக சினிமா பார்ப்பதற்காக நாங்கள் தியேட்டருக்கு போக வேண்டும், ஒளித்தொழித்து போவார்கள், பயம் கண்டுவிடுவார்களோ என்ற ஒரு அச்சம் இருந்தது. ஆனால் இன்று தியேட்டர் தங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்து விட்டது. எங்கே பிள்ளைகளுடைய நிலைமை? அதற்கு ஒரு கட்டுப்பாடு தேவை. 24 மணித்தியாலமும் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. பிள்ளையுடைய கல்வி, பிள்ளையுடைய ஆரோக்கியம் எங்கே போய்விட்டது? இதை பற்றி எல்லாம் பெற்றோர்கள் சிந்திக்க வேண்டும். பாடசாலையிலே படிக்கும் பாடங்களை மீட்டுவதற்கு அவர்களுக்கு நீங்கள் ஊக்கம் கொடுக்க வேண்டும். அவருடைய கல்வி விடயத்திலே நீங்கள் கட்டாயமாக கண்காணிக்க வேண்டும். பெற்றாசிரியர் சங்கம் நடக்கின்ற பொழுது கடிதம் கொடுத்து அனுப்புவார்கள், இந்த நாள் இந்த கிழமையில இந்த நேரத்தில் பெற்றாராசிரியர் சங்கம் நடக்கும், வர வேண்டும் என்று அவர்களுக்கு கடிதம் கொடுத்து அனுப்பினால் அதை வாசிப்பதற்கு கூட சில பெற்றோர்களுக்கு தெரியவில்லை. அப்படியான கல்வித்தரம் எங்களுடைய முஸ்லிம் சமூகத்தினுடைய கல்வித்தரம் அப்படியும் இருக்கிறது. எனவே அங்கே வருகின்றவர்கள் வரை பார்த்தால் அவர்களுக்கு துனியாவும் தெரியாது, ஆகிரமும் தெரியாது. ஆட்சிமார்கள் அல்லது உம்மம்மாமார்கள் வாப்பும்மாமார்கள் இவர்களைத்தான் படித்து அனுப்புவது. அடே, தன்னுடைய பிள்ளையினுடைய கல்வி வளர்ச்சிக்காக, தன்னுடைய பிள்ளையினுடைய அறிவு வளர்ச்சிக்காக, ஒழுக்க வளர்ச்சிக்காக ஏன் எங்களுக்கு ஒரு ஒரு மணித்தியாலத்தை ஒதுக்க முடியாது? அங்கே அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஏதோ வந்தோம் கலந்தோம் போய்விட்டோம் என்ற நிலையிலே அவர்கள் போய்விடுவார்கள். அங்கே என்ன நடந்தது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. இதுதான் எங்களுடைய கல்வி நிலை, எங்களுடைய பாடசாலைகளுடைய நிலை. தண்டனை வழங்கிவிட்டால் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர் மீது எந்த கோபமும் கிடையாது. அந்த பிள்ளை நல்லவனாக வர வேண்டும் என்பதுதான் எல்லா ஆசிரியர்களுடைய உள்ளமும் சொல்லும். அதுதான் உண்மையும் கூட. ஆனால் ஏதோ ஒரு தவறு செய்ததன் காரணமாக தண்டித்து விட்டால் மட்டும் போதும், அங்கே படையெடுத்து வருவார்கள் தாயும் தந்தையும். ஆசிரியருக்கு பயமுறுத்துவதற்காக, ஆசிரியரை திட்டுவதற்காக, முடிந்தால் அடித்துவிட்டும் போவார்கள். அப்படியான பெற்றோர்கள் எங்கள் சமூகத்திலே இருக்கிறார்கள். அந்த பிள்ளையை அருகே வைத்துக் கொண்டு ஆசிரியருக்கு திட்டுகின்ற, ஆசிரியரை ஏசுகின்ற அந்த பெற்றோர்கள் எப்படி தன்னுடைய பிள்ளை ஒழுக்கசீலராக வளர முடியும் என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். ஆசிரியருக்கு ஏசுவார்கள், திட்டுவார்கள், அந்த பிள்ளை இன்னும் உற்சாகமடையும். ஆஹா, பெற்றோர் என் பக்கம் தான் இருக்கின்றார், நான் எதையும் செய்யலாம் இந்த பாடசாலையிலே. இப்படியான பிள்ளை எப்படி ஒழுங்காக வளரும், ஒழுங்கான ஒழுக்க சீலராக உருவாகும், நல்லொரு பிரஜையாக உருவாகும் என்பது எப்படி முடியும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதுதான் எங்களுடைய நிலைமை. அதே போல மாணவர்கள் அவர்களுடைய ஒழுக்கம், ஒழுக்கத்தை பற்றி பேசுவார்கள். மாணவர்களுடைய ஒழுக்கம் மிகவும் கீழ்த்தரத்துக்கு போய்விட்டது என்று கவலைப்படுகின்ற பலரை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மைதான், அதற்கு பல சூழலும் காரணமாகத்தான் இருக்கின்றது. ஒழுக்க வீழ்ச்சி, மாணவர்களுடைய கவனம் வேறு பக்கம் சென்று விட்டது. கல்வியிலே, படிப்பதிலே அவர்களுக்கு கவனம் கிடையாது. ஏன் காரணம்? ஏற்கனவே நான் சொன்னது போல தொலைக்காட்சி, படங்கள், நாடகங்கள். நாடகம் பார்ப்பதை எந்த மாணவனும் விட்டிருக்க மாட்டான். குறிப்பாக தொழுகை பற்றிய அக்கறையே கிடையாது. நேரத்துக்கு தொழ வேண்டுமே, நேரத்திற்கு அந்த பள்ளிக்கூடம் போக வேண்டுமே என்ற அந்த உணர்வு இல்லை. அங்கே நாடகம் போகிறது, சரியான நேரத்தில் போய் குந்திக் கொள்ளுவார்கள் அதை பார்ப்பதற்காக. எங்கே எங்களுடைய மாணவர் சமூகம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். இங்கே ஜிசி ஓ லெவல் பரீட்சை வந்து கொண்டிருக்கிறது, அதை பற்றி அக்கறை இல்லாத மாணவர்கள். படிக்க வேண்டுமே, அந்த பரீட்சையில் நான் சித்தி அடைய வேண்டுமே என்ற அக்கறை எங்களுடைய மாணவர்களுக்கு நிச்சயமாக இல்லை. அப்படியான ஒரு கவலையான ஒரு சூழல். ரமதான் காலத்திலே மேலதிக வகுப்புகளுக்காக ஒழுங்குகள் செய்த அந்த மாணவர்களை படிப்பதற்காக வர சொன்னால் யாருமே வரமாட்டார்கள். இலவசமாக கொடுத்தால் அது அவர்களுக்கு ருசிக்காது. பணத்தை கொடுத்து படிக்கிறதுக்காக போவார்கள். ஏன்? அங்கே பலரும் கலந்து கொள்ளலாம், பலரையும் சந்திக்கலாம், ஆண்கள் பெண்கள் என்ற அந்த பாகுபாடு இல்லாமல் பழகலாம். இதுதான் கவர்ச்சி. இன்றைக்கு கல்வி அல்ல. இன்று எத்தனையோ கல்வி என்பது இன்று அதாவது வியாபாரமாக மாறிவிட்டது. கல்வி இடத்துக்கு இடம், தெருவுக்கு தெருவு. இன்று டியூஷன் வகுப்புகள், டியூஷன் வகுப்புகளுக்கு போகின்ற மாணவ மாணவிகள் எப்படி ஒழுக்க சீலர்களாக வர முடியும்? பெற்றோர்களுடைய கண்காணிப்பு கிடையாது. வீட்டிலே சொல்லிவிட்டு வருவார்கள், நான் டியூஷனுக்கு போகிறேன் என்று. அங்கே என்ன நடக்கிறது என்பதை யாருக்கும் தெரியாது. பல சம்பவங்களை நாங்கள் காதால் கேட்டிருக்கிறோம், வெளியில் சொல்ல முடியாது. இந்த டியூஷனுக்கு போறதுனால ஏற்பட்ட விபரீதங்கள், இதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். கையடக்க தொலைபேசி என்பது பெரும் தொல்லையாக மாறிவிட்டது என்று. மாணவர்கள் ஒவ்வொருடைய மாணவருடைய கையிலும், அது பாடசாலைக்கு வருகின்ற பொழுது ஏதோ ஒழித்து விட்டு வருவார்கள், பாடசாலை விட்டதும் அவருடைய கையிலே இருப்பது பெரும் பெருமதி மிக்க அந்த கையடக்க தொலைபேசிகள். இதனாலும் இன்று ஒழுக்கம் கெட்டுவிட்டது. அந்த கையடக்க தொலைபேசியிலே அசிங்கியமான, பார்க்க முடியாத, வெட்கக்கேடான காட்சிகளை அங்கே போட்டு அதை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மாணவ சமூகம் எப்படி ஒழுக்கமுள்ள சமூகமாக வர முடியும்? இதற்கு யார் காரணம்? பெற்றோர்களும் ஒருவருக்கு காரணம் தான். அவர்களை கண்காணிக்கவில்லை. நடமாடும் சினிமா கூடங்களாக என்று அந்த கையடக்க தொலைபேசிகள் மாறிவிட்டன. அதே போல கெட்ட நண்பர்களுடைய கூட்டு. ஒரு பிள்ளை வெளியில் செல்வதாக இருந்தால் தாய்க்கும் தந்தைக்கும் ஒரு கண் இருக்க வேண்டும், ஒரு கவனம் இருக்க வேண்டும். எங்கே போகிறான்? ஏன் கட்டிலமை பருவம் என்பது பொல்லாத பருவம். எனவே அவன் எங்கே போகிறான், யாரோடு பழகுகிறான், எப்படி நடவடிக்கை, அவனுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது என்பதை தாயும் தந்தையும் கட்டாயமாக கவனிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் செல்வத்தை கொடுப்பது அல்ல எங்களுடைய பிள்ளைகளுக்கு. செல்வம் என்பது காரு, பங்களா, வீடு, வாசல், தோட்டம், துறவு, இதை வாங்கி கொடுப்பது செல்வம் அல்ல. எவ்வளவு அழகாக சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாங்கி கொடுக்கிறார்கள், பெருமதியான தொலைபேசியை வாங்கி கொடுக்கிறார்கள் மகனுக்கு. அவன் கெட்டு தொலைகிறான் அந்த தொலைபேசியை வைத்துக் கொண்டு. சினிமா கீதங்களை கேட்கிறான், சினிமா படங்களை பார்க்கிறான். இன்னும் என்னென்ன ஆபாச படங்கள் இருக்கின்றனவோ அத்தனையும் அதிலே. ஒரு மாணவனுடைய அந்த தொலைபேசியை எடுத்து பாருங்கள், அனுபவம் இருக்கிறது. அதனால் சொல்லுகின்றேன், இப்படியான ஒரு பயங்கரமான ஒரு சூழல் எங்கள் சமூகத்திலே வந்துவிட்டது. எனவே அன்புக்குரியவர்களே, கெட்ட நண்பர்களுடைய கூட்டு மாநகர வாலிதும். ஒரு பெற்றோர், ஒரு தாயும் தந்தையும் தன்னுடைய குழந்தைக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு சிறந்த ஒழுக்கத்தை விட பெரிய ஒரு செல்வத்தை கொடுக்க முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீங்கள் செல்வத்தை கொடுக்க வேண்டாம், சிறந்த அறிவை கொடுங்கள். அதுதான் அவர்களை பாதுகாக்கும், உங்களுக்கும் சிறந்ததாக இருக்கும். எனவே சிறந்த ஒழுக்கத்தை கொடுங்கள். அதே போல இன்னொரு பயங்கரம், போதை வஸ்து பாவனைக்கு அடிமையாக கூடிய பல மாணவர்கள் எங்களுடைய சமூகத்திலே வந்து விட்டார்கள். பாடசாலைக்கு போகின்றவர்கள் என்ற அந்த சாட்டிலே சில பார்மசிகளிலே விற்கப்படுகின்ற சில மருந்துகள், அதை அதிகமாக குடித்தால் போதை ஏற்பட்டு விடுமாம், அதை அறிந்து கொண்டார்கள். இது ஆரம்பம். இப்படி செய்து கடைசியாக பாபுல் என்றும் இன்னும் எத்தனையோ ஜாதி வந்து விட்டது. எனவே இதை சிறுகச் சிறுக பழகி இறுதியிலே ஒரு குடிகாரனாக, போதை வஸ்துக்கு அடிமையானவனாக மாறிவிட்டால் பெற்றோர்களை நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? யாரு பொறுப்புதாரிகள்? நீங்களா, மாணவர்களா, ஆசிரியர்களா? எல்லோரும் பொறுப்புதாரிகள் தான். எல்லோரும் அந்த மாணவர்கள் விடயத்திலே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நிச்சயமாக அல்லாவிடத்திலே குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மசூலுன் என்ற ஐயத்தி, நீங்கள் அனைவரும் மேய்ப்பாளர்கள், உங்களுடைய மேய்ப்பை பற்றி நிச்சயமாக நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். திருமணம் முடித்து விட்டோம், பிள்ளைகளை பெற்றுவிட்டோம் என்று நீங்கள் வழுக்கிவிட முடியாது, நழுவிவிட முடியாது. அல்லாஹ் உங்களை பிடிப்பான், அல்லாஹ் உங்களை கேட்பான். நிச்சயமாக அதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். எனவே பிள்ளைகளை ஒழுங்காக வளர்ப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். ஒழுக்கமான கல்வியை, நல்ல கல்வியை கொடுத்து அவர்களை நல்லவர்களாக, நல்ல பிரஜைகளாக, நாளைக்கு இந்த பள்ளிவாசல் போன்ற பொது இஸ்தனங்களை பொறுப்பேற்று நடக்கக்கூடியவர்கள் அந்த மாணவர்கள் தான். அவர்கள் கெட்டுவிட்டால் இந்த பள்ளிவாசலை யாரிடத்திலே நாங்கள் பொறுப்பு சாட்டுவது? சமூகத்திற்கு தேவையான சேவைகளை செய்வதற்கு அவர்களை நாங்கள் பொறுப்பு சாட்ட முடியுமா? நல்லவர்களாக இருந்தால், ஒழுக்கசீலர்களாக இருந்தால், நல்ல கல்வியை பெற்றிருந்தால் நிச்சயமாக அவர்கள் தப்பிவிடுவார்கள், பெற்றோர்களும் தப்பிவிடுவார்கள். அப்படியான நல்ல பிள்ளைகளை, பிரஜைகளை உருவாக்குவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு, இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய விசேடமாக இந்த கொச்சிக்கடை ஜும்மா பள்ளிவாசலுடைய நிர்வாகம், அதே போன்று முஸ்லிம் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவையினருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன்.